சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 81 அத்தியாயம். இடைக்கால அமைதி. சோழ மன்னர்களின் இன்பவாசத்துக்காகவே நிர்மாணிக்கப்பட்ட உறையூர் எல்லைப்புற மாளிகையை தைத்திங்களின் பின்பணி சற்று அதிகமாகவே திரட்டியிருந்ததாலும், அதிகாலை வேளையில் கீழ்வானம் வெள்ளென்று விரிந்து வீசிய மெல்லிய வெளிச்சம் அந்த பணிக்கு மெருகு கூட்டி அதை ஊடுருவி பார்க்கும் அளவுக்கு மட்டும் லேசாக கலைந்திருந்ததன் காரணமாகவும், மாளிகையின் தோட்டச் சுவரை அடுத்திருந்த தோப்பில் இருந்த தேவதாறு மரங்களும் செண்பக மரங்களும் தங்கள் புஷ்ப கொத்துக்களை மெல்ல மெல்ல ஆட்டி விசிறி எழுப்பிய காற்றும் பனித்திரையின் கனத்தையும் கடினத்தையும் குறைக்க முனைந்ததன் விளைவாகவும், தோப்புக்கும் மாளிகைக்கும் இடையே இரவின் நடுசாமத்தில் இருந்து அசையாமல் நின்றிருந்த பனிச்சுவர் சற்றே அசைந்து கொடுத்ததாலும், அடியோடு மாளிகையை விட்டு ஓட மறுத்து அதன் புறத்தே இருந்த தோட்டத்தின் புல்வெளியிலும் தேவதாறு செண்பக மரங்கள் விரித்து காட்டிய இலை படுக்கையிலும் படுக்க துவங்கி என்னை விரட்டுவது அவ்வளவு சுலபமல்ல என்பதை குறிக்க ஆயிரமாயிரம் முத்துப்பற்களை காட்டி வானத்தை பார்த்து நகைத்துக் கொண்டிருந்தது. அந்த நகைப்பை பொறுக்காத கீழ்வானமும் வினாடிகள் ஏற ஏற தான் வெள்ளிய முகத்தில் குருதியை பாய்ச்சி கொண்டு சிவந்து மரங்களிலும் புற்களிலும் பறந்து நகைத்த பனித்திரை முத்துக்களை சிறிது நேரம் சினந்து பார்த்துவிட்டு கோபத்தை உள்ளடக்கி கதிரவனை எழுப்பி அவன் இளங்கதிர்களை அந்த முத்துக்களில் பாய்ச்சிய போதிலும், அதற்கும் மசியாத பனிமுத்துக்கள் அந்த இளங்கதிர்களின் முன்னிலும் அதிக பிரகாசிக்க தொடங்கியதன்றி, அந்த கதிர்கள் பாய்ந்த காரணத்தால் மற்றும் பல வர்ணங்களை வெளியிட்டு என்னிடம் இரத்தின சிவப்பு மரகத பச்சையும் ஏன் உன்னுடைய நீளமும் இன்னும் நானாவித வர்ணங்களும் இருக்கின்றன என்று வானத்தை நோக்கி முன்னைவிட அதிகமாக நகைக்க தொடங்கின. அந்த முத்துக்களுக்கு சாட்சி சொல்வன போல தேவதாருவின் வெண்மலர்கள் மட்டுமின்றி செண்பகத்தின் மஞ்சள் மலர்களும் அந்த மரங்களின் கிளைகளில் தழுவி ஏறிய கொடிகளில் அதிநீளமாகவும் பெரும் பட்டைகளாகவும் காட்சியளித்த நானாவித காட்டு புஷ்பங்களும் காற்றில் தங்கள் தலைகளை அப்புறமும் இப்புறமும் ஆட்டின. மரங்களின் உயரத்தில் இல்லாததால் மேலிருந்து பதில் சொல்ல சக்தியற்ற தோட்டத்து வாவியின் ஆம்பலும் செங்கழநீரும் வாவியில் தங்கள் கொடிகளை வாளால் அடித்து ஓடிய வாளை மீன்களால் அசைக்கப்பட்டு நீர்மட்டத்திலேயே ஆடி மேலிருப்பவர்களைப் போலவே கீழே இருப்பவர்களுக்கும் சொந்த கருத்துக்களை சொல்ல உரிமையுண்டு என்பதை நிரூபித்தன. இத்தனை இயற்கை காட்சிகளால் பாராட்டப்பட்ட பணியின் மதிப்பை ஒரு வழியாக உடைத்து தள்ள முற்பட்ட கதிரவனும் தன் கிரணங்களின் உஷ்ணத்தை சற்று அதிகப்படுத்தவே பனித்துளிகளும் அங்கங்கு மெல்ல மறைய முற்பட்டதால் உறைந்த பணியின் உக்கிரத்தில் இருந்து விடுதலை அடைந்த மைனாக்கள் தேவதாருவின் மரங்களில் இருந்து ஜில்லென்று பறந்து தோட்டத்து புல்தரையில் குதித்து சூரிய ரஜ்மியில் கம்பீர நடை போட்டதன்றி, தங்கள் சின்னஞ்சிறு தலைகளை பக்கவாட்டில் திருப்பி மஞ்சள் மூக்குகளால் சிறகின் உட்புறத்தை குத்தி குத்தி கிளப்பியும் ஓரிரு முறை சிறகுகளை அடியோடு விரித்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தோட்ட மரங்களையும் ஏறெடுத்து நோக்கி இனி பணியை கண்டு பயப்பட வேண்டாம் என்று எச்சரிக்கை சத்தத்தையும் இன்பமாக கொடுத்தன. அந்த எச்சரிக்கையை உணர்ந்து கொண்டன போல மரக்கிளைகளின் கூடுகளில் பதுங்கி கிடந்த நானாவித பக்ஷி ஜாலங்களும் கூடுகளுக்கு வெளியே தலையை நீட்டி பதில் குரலை கொடுத்ததால் எங்கும் இன்பமான ஒளி பரவலாயிற்று. இசையின் மேல்ஸ்தாயியின் மென்மை ஒளியைப் போலவே கீழேயுள்ள கமகத்துக்கும் கரகரப்பான ஜீவாவுக்கும் இடமுண்டு என்பதை காட்ட இஷ்டப்பட்டன போல, மரக்கிளைகளில் இருந்து பச்சோந்திகளும் கீழே இருந்த மான் கடம்பை குட்டிகளும் நகரத் தொடங்கி மரக்கிளைகளிலும் கீழே உதிர்ந்த சருகுகளிலும் சரசரவென்ற ஒளியை கிளப்பி பட்சிகளின் ஸ்தாயி கீதத்துக்கு ஆதார கமகத்தையும் ஜீவாவையும் சிருஷ்டித்தன. உலகத்தின் சகல ஜீவராசிகளுக்கும் உயிரளிக்கும் கதிரவன் தொட்டு எழுப்பியதால் பின்பணி போர்வையை உதறி எழுந்த உறையூரில் எங்கும் கால்நடைகளின் அரவம் ஜனங்களின் நடமாட்டம் பலமாக கேட்கலாயிற்று. எல்லைப்புற மாளிகையை வந்து தாக்கிய அந்த சோழ மாநகரத்தின் உதய கால ஒளிகளும் அரண்மனையிலிருந்து சப்தித்த உதய தாரகைகளும் மாளிகை தோட்டத்தில் இருந்த அன்னப்பறவைகளையும் மயில் கூட்டங்களையும் சின்னஞ்சிறு மான்குட்டிகளையும் கூட பாதித்திருக்க வேண்டும். மயில்களில் சில தங்கள் தொகைகளை ஒருமுறை உதறிவிட்டு நகரமிருந்த திக்கை நோக்குவது போல கழுத்தை உயர்த்தின. நகர ஒலிகளால் திடீர் என்று பாதிக்கப்பட்ட அன்னங்கள் முடிந்தவரையில் வேகமாக நடந்து வாவிகளில் தொப்பு தொப்பென்று குதித்து இனி யாரும் தங்களை எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து அலட்சியமாகவும் கம்பீரமாகவும் நீந்து முற்பட்டன. மான்குட்டிகள் சில திடீர் என்று துள்ளி குதித்து அங்குமிங்கும் ஓடத் தொடங்கின. இயற்கையின் இத்தனை இன்பத்தையும் உயிர் தொழிலால் ஏற்பட்டிருக்கும் உதய கால உல்லாசத்தையும் இவள் மட்டும் ஏன் அனுபவிக்கவில்லை என்று எண்ணியது போல அந்த எல்லைப்புற மாளிகை மீது தொத்தி ஏறியிருந்த முல்லைக்குடி ஒன்று காற்றில் அசைந்து சாளரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்த்து ஒரு வினாடி தன் வெண்மலர் பற்களை விரித்து சிரித்து பிறகு துன்பம் தாங்காததால் சரில் என்று தலையை வெளிக்கு இழுத்து கொண்டது. உள்ளே மஞ்சத்தில் படுத்து கிடந்த பூவழகையின் நிலை இயற்கையும் கண்டு இறங்கும் வகையில்தான் இருந்தது. சோழ மன்னர்களின் இன்ப வாசத்துக்காக ஏற்பட்ட அந்த எல்லைப்புற மாளிகை பூவழகைக்கு மட்டும் துன்ப வாசத்தையே அளித்தது என்பதை வாயிருந்தால் அந்த முல்லைக்குடி என்ன? தூரத்தில் இருந்து தேவதாறு மலர்களும் செண்பக புஷ்பங்களும் மயில்களும் மான்களும் மைனாக்களும் பொற்களில் இளவெயிலுக்கு ஈடு கொடுத்து பிடிவாதத்துடன் இருந்த பின்பணி துளிகளும் கூட கதற இருக்கும். அப்பொழுதும் அவை தங்களுக்கு தெரிந்த மொழியில் கதறத்தான் செய்தன. அந்த மொழி மனித வர்க்கத்துக்கு புரியாவிட்டால் அதற்கு அவை எப்படி பொறுப்பாக முடியும்? இயற்கை கண்டு இறங்கும் வண்ணம் துன்பமே வடிவாய் சாளரத்தின் ஓரமாக இருந்த பஞ்சனையில் துவண்டு கிடந்த பூவழகி அத்தனை துயரத்திலும் அவளை எட்டி பார்த்த முல்லை கொடியை விட எத்தனையோ அதிக எழிலுடன் விளங்கினாள். துவண்ட கொடி போல தான் கிடந்தாள் பூவழகையும் அந்த பஞ்சனையில். ஆனால் முல்லை கொடியிலிருந்த உறைவிது வெள்ளை புஷ்பங்களை மட்டும் அந்த பைங்குடி தாங்கவில்லையே. கொடியின் கணுக்கு கணு சிவந்தும் வெளுத்தும் சிவப்பு வெளுப்பு இரண்டும் கலந்து இருந்த எத்தனை வித புஷ்ப ஜாலங்களை அந்த கொடி தாங்கி நின்றது. வாடி வதங்கி கிடந்த தன்மையிலும் அந்த கொடியில் திகழ்ந்த அரவிந்தங்களும் முல்லைகளும் நீலோர் பழங்களும் எத்தனை இணையற்ற அழகுடன் விளங்கின. என்ன வதங்கி சோழ்ந்து விட்டால்தான் என்ன? மேன் மக்களின் இயற்கை குணம் மறைந்து விடுமா என்ன? மறைந்து விட்டால் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற தமிழ் பெருமக்கள் அறிவுரைக்கு உலகத்தில் இடம் ஏது? சோர்வடைந்த நிலையிலும் அவள் விழிகளின் கம்பீரம் சிறிதும் குறையாமலே இருந்தது. சித்தம் அதிகமாக பாதிக்கப்பட்டவள் போல பூவழகி விரித்த பார்வையுடன் அந்த பஞ்சனையில் படுத்து கிடந்தாள். சாளரத்துக்கு வெளியே நோக்கி கிடந்த அந்த கண்கள் பின்பணியும் பிறகு இளம் பருதியும் விளைவித்த மகோனத இன்ப காட்சிகளை சிறிதும் அனுபவித்ததாக தெரியவில்லை. ஆனால் அவள் பார்வை தேவதாறு மரங்களையும் ஊடுருவி எங்கோ தொலைதூரத்துக்கு செல்வது போல தோன்றியது. அந்த பார்வை வெளியே ஊடுருவியும் கூட எப்படி நீண்ட நேரம் சலனமற்று நின்றதோ அப்படியே அவள் கொடி உடலும் சலனமற்றுதான் படுக்கையில் கிடந்தது. சலனத்தை காட்டி அசைந்த ஓரிரு சமயங்களிலும் அது உயிர் துடிப்பை அதிகமாக காட்டவில்லை. இளம் பருதி தலை காட்டிய பின்பும் இப்படி படுப்பது சில மாதங்களாகவே தலைவிக்கு வழக்கமாக போய்விட்டதை அவள் தோழி இன்பவள்ளி மட்டுமல்லாமல் சமீப நாட்கள் வரை அங்கு வந்து போய்க் கொண்டிருந்த அள்ளியும் அறிந்திருந்தாள். அந்த வழக்கத்தின் காரணத்தை நன்றாக உணர்ந்திருந்த அந்த பெண்கள் இருவரும் நாளாக ஆக பூவழகையின் போக்கில் செயற்கையான ஒரு நிதானம் ஏற்பட்டு வந்ததையும் கண்டார்களாதலால் நிலை அப்படியே நீடித்தால் பூவழகையின் வாழ்க்கை பூமியில் அதிக நாள் நிலைக்காது என்பதையும் புரிந்து கொண்டு அதன் விளைவாக பெரும் கவலையும் பீதியும் கொண்டார்கள். ஆனால் அதற்கு பரிகாரம் செய்யும் மார்க்கத்தை மட்டும் கண்டுபிடிக்க இயலாமல் தவித்தார்கள். பூவழகையின் நிலைக்கு பரிகாரம் ஒன்றுதான். அந்த பரிகாரம் எங்கு சென்றது? எங்கிருக்கிறது? அது எப்படி கண்டுபிடிப்பது? மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்பது பற்றிய எந்த தகவலுமே தெரியாததால் பூவழகி அந்த மாளிகையின் சிறை வைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதா மாதம் அவள் உடற்கட்டு குலைந்து சிந்தை குலைந்து வந்ததை கவனித்த இன்பவள்ளியும் மல்லியும் சொல்ல உணா திகிலையும் அடைந்தார்கள். அவள் சிறைப்பட்டு கிடந்த 6 மாத காலத்தில் சோழ நாட்டின் நிலையும் கிட்டத்தட்ட அவள் நிலைக்கே வந்து கொண்டிருந்ததால் முதல் 2-3 மாதங்கள் அந்த பக்கத்தில் ஒற்றர் மூலம் எட்டி பார்த்து கொண்டிருந்த பிரம்மானந்தரும் கரிகாலனும் கூட காலக்கிரமத்தில் தங்கள் வரவை நிறுத்திக் கொள்ளவே எல்லைப்புற மாளிகையின் பூவழகியின் நிலைமை மிகவும் பரிதாபத்துக்கிடமாகிக் கொண்டிருந்தது. பிரம்மானந்தரும் கரிகாலனும் திடீர் என்று ஏன் அந்த பக்கம் வருவதை கூட நிறுத்திக் கொண்டார்கள் என்ற விஷயத்தை அறிய முயன்ற அள்ளி கூட அந்த முயற்சியில் தோல்வியே அடைந்தாள். பிரம்மானந்தருக்கும் கரிகாலனுக்கும் அவள் பணியாட்கள் மூலம் அனுப்பிய ஓலைகளுக்கு 1 மாத கால பதிலேதும் கிடைக்காததால் அள்ளி சற்று குழப்பமும் ஓரளவு கோபமும் அடைந்தாள். அதை வாய்விட்டும் பூவழகியிடம் 2-3 முறை கூறினாள். பூவழகி பதிலேதும் சொல்லவில்லை. வரட்டு சிரிப்பு ஒன்றை மட்டும் அந்த சமயங்களில் உதிரவிட்டாள். இப்படி வரட்டு சிரிப்பு சிரிப்பதும் வெறித்து சாளரத்துக்கு வெளியே பார்ப்பதும் பூவழகியிடம் பிரதி தினம் விருத்தியாகிக் கொண்டிருந்தது. அவள் இதயத்தில் உயிரணுக்களை சுழலவிடக்கூடிய ஒரே ஒரு சக்தி எங்கிருக்கிறது, என்ன செய்கிறது என்பதை மட்டும் அறிய திராணி இல்லாததால் அவள் புத்தி புல் ஏதுமற்ற கட்டாந்தரை போல புதிதாக எதுவும் விளைய சக்தியற்று கிடந்தது. அந்த சக்தியற்ற தன்மைதான் அவள் பார்வையிலும் தெரிந்தது. இளம் சழியின் பிரிவால் அந்த மனோவியாதி வளர்ந்துவிட்டு அந்த பின்பணி காலத்தில் இயற்கை மனோகர சூழ்நிலையை சிருஷ்டித்துவிட்ட அந்த காலை நேரத்தில் பஞ்சனையில் வஞ்சிக்குடி என்று துவண்டு கிடந்த பூவழகியை பின்புறம் இருந்து நெருங்கிய அவள் தோழி இன்பவள்ளி அம்மா என்று மெல்ல அழைத்தாள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.